கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன்.
கடல் அலையில் போராடும் மனிதருக்கெல்லாம் கலங்கரை தீபம் நீயாக வா இறைவா. ஏழ்மை என்னும் பிணியில் வாடும் மாந்தருக்கெல்லாம் ஏற்றம் காண வழியை சொல்லும் இயேசுராஜனே, நன்மை நிறைந்து நீதி நிலைக்க வானம் பொழிந்து வறுமை ஒழிய உழைக்கும் உறுதி வேண்டுமே. இறைவன் அரசு மலருமே. அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடல் அலையில் போராடிக் கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வில் அமைதி உண்டாகட்டும். கலங்கரை தீபமாக வந்த இயேசு உங்கள் வாழ்வில் உள்ள கலக்கங்களை நீக்கி மகிழ்ச்சி என்னும் தீபத்தை ஏற்றுவாராக. உங்கள் வாழ்வில் உள்ள ஏழ்மை நீங்கட்டும், பிணிகள் மறையட்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
கிராமத்தில் நான் ஒரு பூந்தோட்டத்தை கண்டேன். மலர்கள் காற்றில் நடனமாடின. பிச்சி, முல்லை, மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, கனகாபரம், என்னென்ன வகைகள், எவ்வளவு வாசனை! திடீரென என் மனம் வருந்தியது. ஏனெனில் சற்று நேரத்திற்குள் வாடி உதிரப்போகிற மலர்கள் அவை. ஆயினும் இம்மலர்கள் எவ்வளவு அழகாய் உலகை அலங்கரிக்கின்றன. சாரோனின் ரோஜா, லில்லி மலர், இயேசுவிக்கு பூவமிட்டு சொல்லப்படுகிற மலர்கள். உலகம் முழுவதும் இரட்சிப்பின் மனம் பரப்பியவர் இயேசு. உயிர்த்த இயேசு, சாகாத வாடாத என்றும் மனம் வீசும் ரோஜா. மலர்களுக்கு மனம் வீச ஒரே ஒரு நாள் தான் கிடைக்கும். ஆனால் நான் மனம் வீசாத நாட்கள் வாரங்கள் எத்தனை. படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் மலர்கள் என்னோடு ஒத்து பார்த்து நான் வெட்கப்படுகிறேன். நான் அன்பு மனம் வீசுகிறேனா? என்னை காண்பதால் பிறர் முகங்கள் மலர்கின்றனவா? என்னையே கேட்கிறேன். இதே கேள்விகள் உங்களுக்கும் சொந்தம். மனித வாழ்க்கை மனம் பரப்பும் மலர். உங்கள் வாழ்க்கையால் பிறர் மூக்கை பொத்திக் கொள்கிறார்களா? ஆகா, இந்த மலர் ஆண்டவனின் மலர் என்கின்றனரா?
நாம் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வகையான வேலைகள் செய்திருப்போம். வேற வேற விஷயங்களை படிச்சிருப்போம். நம்மளோட ரசனைகள் விருப்பங்கள் கூட வேற வேற விதமா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல பெரும்பாலும் நாம எல்லாருமே ஒத்துப்போவோம். அது என்ன விஷயம் தெரியுமா? ஜபம். ஜபம் அல்லது பிரார்த்தனை வழியாதான் ஆண்டவரோட பேசாம நம்மளால இருக்க முடியறதில்ல. நிறைய பேர் அதிகாலையிலே ஜபம் பண்றாங்க. சிலர் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஜபம் பண்றாங்க. நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் செஞ்சு முடிச்ச பிறகும் ஜபம் பண்றவங்களும் உண்டு. மொத்தத்துல நம்மள போல மனுஷங்களுக்கு ஜபம் மிக மிக முக்கியமான விஷயம். நாம வாழ்க்கையோட ஆதாரமே ஜபம்தான் சொல்லலாம்.
பெண்ணும் வீதியில் தனித்து நின்று பேசினால் இந்த நிகழ்ச்சி ஒரு நெடுங்கதையாக உருவெடுக்கும். அலுவலகத்தில் அதிகாரியும் கடைநிலை ஊழியரும் தனித்து பேசினால் அதை காண்போர் ஒரு மினி கதையை கட்டுவார்கள். போதாக்குறைக்கு வார இதழ்களில் கிசுகிசுக்கள் தவறாமல் இடம்பெறுகின்றன. வதந்தி இன்றைய சமுதாயத்தின் இன்றியமையாத கலையாக மாறிக்கொண்டு வருகின்றது. வதந்தியால் தனி மனித வாழ்வு, சமுதாய வாழ்வு, நாட்டு வாழ்வு ஆகியன பாதிக்கப்படுகின்றன. எனினும் மனிதன் வதந்தி பரப்புவதை நிறுத்த விரும்புவதில்லை. அடுத்தவர் வாழ்வின் நெளிவு சுழிவுகளை அறிவதிலும் பிறருக்கு அறிவிப்பதிலும் மனிதன் தனியானதொரு சுவையை காணுகின்றான். தூற்றி திருபவன் இரகசியங்களை வெளியிடுவான் என்கிறது வேதம். அடுத்தவரின் வாழ்வு பற்றிய உண்மைகள் அந்த தனி மனிதருக்கே சொந்தமாகும் அல்லவா? அடுத்தவரின் சொத்துக்களை பயன்படுத்த நமக்கு உரிமை இல்லாதிருக்கும் பொழுது அவர்களை பற்றிய உண்மைகளை வெளியே சொல்லுவதும் அவற்றை கூட்டி குறைத்து வதந்தி பரப்புவதும் நியாயமாகுமா? ஒருவரை பற்றி ஒருவர் அவதூறாய் பேசாதிருங்கள் என்று வேதம் கூறுகின்றது. மனிதர் அனைவரும் இறைவனின் சாயலில் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள். இறைவனால் நாம் எல்லாரும் உருவாக்கப்பட்டவர்கள். ஆதலால் நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். உலகம் என்ற மொத்த உருவத்தில் நாமும் அடுத்தவரும் உடன் உறுப்புகள். கை கால்களை குறித்து அவதூறு பேச முயலுமா? வலது கண் இடது கண்ணை குறித்து வதந்தி பரப்ப முயலுமா? 50ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தில் உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறாய், உன் தாயின் மகனை பற்றி அவதூறு பேசுகிறாய் என குறிப்பிட்டு 22ஆம் வசனத்தில் நான் அவற்றை ஒவ்வொன்றாக உன் கண்முன் நிறுத்தி உன்னை கண்டிப்பேன், கடவுளை மறப்பவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என இறைவனே அவதூறு பேசுவோருக்கு எதிராக வழக்காடி வதந்தி பரப்புவோருக்கு இறைவன் தீர்ப்பும் இடுகின்றார். வதந்தி பரப்புவோர் கடவுளை மறந்தவர்கள் என வேதம் குறிப்பிடுகின்றது. கடவுளின் படைப்பாக்கிய உடன் பிறப்பை மதிக்காத மனிதன் கடவுளை மறந்தவன் என குற்றம் சாட்டப்படுதலில் தவறில்லையே. அவதூறு பேசுவோர் இயேசுவை நோக்கி பார்த்தல் நன்று. தவறு செய்த குற்றமுழைத்த அக்கிரம செயல்களில் ஈடுபட்ட மனிதருக்காக இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென அறியாமற் செய்கிறார்கள் என இயேசு பரிந்துரையாடல் செய்கின்றார். பிறருக்காக பரிந்துரை செய்கின்ற இயேசுவை குறித்து அறிந்த பின்பாவது நாம் வதந்தி பரப்புவதை நிறுத்துவோமா? வதந்தி பீதியை உண்டாக்கும், வதந்தி அவநம்பிக்கையை வளர்க்கும், வதந்தி குழப்பத்தை உருவாக்கும், வதந்தி அழிவை பெருக்கும். வதந்தி பெருகாதிருந்தால் ஆபத்து காலத்திலும் அவசர காலத்திலும் அமைதியும் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிலவும். இயேசுவை அறிந்தோர் இயேசு வழங்கும் சமாதானத்தை அறிவிப்போராகவும் இருக்கின்றனர். நாம் ஒவ்வொருவரும் சமாதானத்தை உருவாக்கும் தூதுவர்களாக வதந்தியை விட்டு ஒழிக்க இயேசுவின் பண்பும் அன்பும் நம்மில் நிலைத்திருக்கட்டும்.
நீதி தேவன் அழைக்கிறார், வானின் ஆசை அழைக்கிறார், ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள்.
நீதி தேவன் அழைக்கிறார், வானின் ஆசை அழைக்கிறார், ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள்.
நம்பி துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம்,
நம்பி துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம், ஆவியிலும் உண்மையிலும் பரிசெலுத்த வாருங்கள்.
வான்புரா நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம் உண்டு, உம் வார்த்தையிலே மதுரம் உண்டு, உமது வார்த்தையிலே அமைதியுண்டு, உமது வார்த்தையிலே சந்தோஷம் உண்டு. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப்போகும், கண்ணீர் மாறிவிடும், துக்கம் மாறிவிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே, தீராத நோய்களெல்லாம் தானாக நீங்கி போய்விடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே, இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறுமே. அருள் தியானம் ஆரம்பமாக. அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, இன்று நாம் மனித ஆலோசனைகளை பெரிதாக பார்க்காமல் உங்களோடு இருக்கும் கடவுளையே நீங்கள் பெரிதாக பாருங்கள் என்ற தலைப்பிலே தியானிக்கிறோம். மனித ஆலோசனைகளை பெரிதாக பார்க்காதீர்கள் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஆலோசனைகளை பெரிதாக பார்க்க கூடாது என்பதைத்தான் முக்கியமாக நாம் கவனிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கடவுள் நம்பிக்கையிலிருந்து உங்களை வழி விலக செய்கின்ற மனித ஆலோசனைகளை நீங்கள் பெரிதாக பார்த்துவிடக் கூடாது. மாறாக உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களோடு இருக்கும் கடவுளையே நீங்கள் பெரிதாக பாருங்கள், அவர் வழிகளை பெரிதாக பாருங்கள், அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நீங்கள் பெரிதாக பாருங்கள், அவரிலேயே நீங்கள் நம்பிக்கையாயிருக்க வேண்டும், அவரிலேயே நீங்கள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். மாறாக அவருடைய நம்பிக்கையிலிருந்து வழி விலக செய்கின்ற அல்லது அவருடைய நம்பிக்கையிலிருந்து பின்வாங்க வைக்கின்ற இறை நம்பிக்கையிலிருந்து திசை திருப்ப வருகின்ற மனித ஆலோசனைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று எமது தியானத்திலே மூன்று விதமான தவறான ஆலோசனைகளை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, கடவுள் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படி சொல்லுகிறவர்கள் கடவுள் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு உலக வழிகளையும் அவர்கள் காட்டிவிடுவார்கள். உலக பாதைகளிலும் நீங்கள் நடவுங்கள், நடக்கலாம், நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஆலோசனைகளிலே கவனமா இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் ஆலயம் செல்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கலாம். அதாவது உங்கள் துன்பத்திலே கடவுளிடத்திலே மன்றாடுங்கள், ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஜெபம் செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து உலக வழிகளையும், உலகத்தில் கடவுளை நம்பாத மக்கள் செய்கின்ற சில விடயங்களையும் செய்யும்படி, இப்படி செய்தால்தான் நீ நன்றாயிருக்கலாம், இதையும் நீ செய், இந்த பாதையிலும் நீ போ, அப்படி என்று சொல்லிவிடுவார்கள். ஆக அவர்கள் ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை என்று சொல்லுவார்கள், இன்னொரு பக்கம் கடவுள் நம்பிக்கைக்கு விரோதமான பாதையையும் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட மனித ஆலோசனைகளிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கையை கடவுள் மேல் வைப்பதற்கு பதிலாக, அதாவது படைத்தவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைப்பதற்கு பதிலாக படைப்பின் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்கும்படி சொல்லுகிற ஆலோசனைகளிலே நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். பல மக்கள் கடவுள் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக படைத்தவற்றின் மேலே, அதாவது படைப்பின் மேலே நம்பிக்கையை வைக்கும்படி ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த ஆலோசனைகளிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தவறான வழிகளிலேயே நீங்கள் அமைதியை தேடுங்கள், தவறான வழிகளில் சென்று உங்களுடைய உயர்வை நாடுங்கள் என்று கொடுக்கப்படுகின்ற ஆலோசனைகள். ஒருவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது அல்லது வேதனையில் இருக்கும் பொழுது தவறான பாதையை காட்டி, இதை நீங்கள் செய்து பாருங்கள், இதை நீங்கள் அருந்தி பாருங்கள், இதனால் உங்களுக்கு அமைதி உண்டாகும், இதனால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று இறை வழியை காட்டுவதற்கு பதிலாக தவறான பாதையை கொடுக்கின்ற ஆலோசனைகள். ஆக இன்றைக்கு இந்த மூன்று ஆலோசனைகளிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். எமது வான்புற வானொலி நிகழ்ச்சியிலே எதை பெரிதாக பார்க்கிறீர்கள் என்ற தலைப்பிலிருந்துதான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எதை பெரிதாக பார்க்கிறீர்கள் என்ற அந்த தலைப்பை மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே இயேசு கடல் மீது நடந்து வந்தார் என்ற சம்பவத்தில் இருந்துதான் அந்த தலைப்பை நாம் எடுத்து தியானித்து வந்தோம். அதாவது இயேசுவினுடைய சீடர்கள் படகிலே பயணமாகிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அவர்கள் ஒரு பெரிய புயலையும் கொந்தளிப்பையும் சந்தித்து தாங்கள் சாகப்போகிறோமே என்று பயந்தார்கள். அப்பொழுது இயேசு கடல் மேல் நடந்து வருவதை அவர்கள் கண்டார்கள். இயேசு கடல் மேல் நடந்து வருவதை அவர்கள் கண்டு சீமோன் பேதுரு, இயேசுவே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மேல் நடந்து வர எனக்கு ஆணையிடும் என்று சொல்லி கேட்டார். ஆகவே இயேசுவும் வா என்று சொன்னவுடனே பேதுரு கடல் மேல் நடந்து வந்தார். அதாவது எந்த கடலை பார்த்து பயந்தாரோ, எந்த கடலிலே நாங்கள் சாக போகிறோம் என்று பயந்தாரோ, அதே கடலிலே, அதே கொந்தளிப்பின் மத்தியிலே, அதே பெரும் காற்று வீசுகிற அதே கடலிலே பேதுரு இப்பொழுது நடந்து வருகிறார். இயேசுவை போல நடந்து வரும் பொழுது திருமறையிலே வாசிக்கிறோம், பேதுருவினுடைய பார்வை திடீரென பெரும் காற்றின் மேல் திரும்பியது. அவர் பெரும் காற்றை கண்டு பயந்து மூழ்கி போகும் பொழுது இயேசு மீண்டும் அவரை கரம் கொடுத்து தூக்கி விடுகிறார். அவர் ஏற்கனவே பெரும் காற்றை கண்டு பயந்தவர். அந்த பெரும் காற்று வீசிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் வல்லமையிலே, அந்த வார்த்தையில் உள்ள நம்பிக்கையிலே அந்த கடல் மேலே அவர் நடந்து வருகிறார். நடந்து வரும் பொழுது அதே பெரும் காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது திடீரென இதுவரைக்கும் இயேசுவையே அவர் பெரிதாக பார்த்தவர், இதுவரைக்கும் இயேசுவின் வார்த்தையை பெரிதாக பார்த்தவர், இயேசு வா என்று சொன்ன வார்த்தையை பெரிதாக பார்த்த பேதுரு திடீரென தன்னுடைய பார்வையை அந்த பெரும் காற்றின் மேல் திருப்பினார். திருப்பி ஐயோ பெரும் காற்று வீசுகிறதே என்று இயேசுவை விட, இயேசுவின் வார்த்தையை விட அந்த பெரும் காற்றை அவர் பெரிதாக பார்த்தார். அப்பொழுது அவரால் நடக்க முடியவில்லை, அவரால் விசுவாச பாதையிலே நடக்க முடியாமல் அப்படியே தண்ணீரிலே மூழ்கி போகிறார். இயேசு அவரை கரம் கொடுத்து தூக்கி விடுகிறார். அதுபோலதான் நாமும் நமது வாழ்க்கையிலே எதை பெரிதாக பார்க்கிறோம் என்பது மிக அவசியம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். நாம் இயேசுவையே பெரிதாக பார்க்கும் பொழுது நம்மால் விசுவாச வாழ்வில் நடக்க முடிகிறது, நம்மால் வெற்றி அடைய முடிகிறது. ஆனால் எப்பொழுது நாம் உலக வழிகளை, உலக துன்பங்களை பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் மூழ்கி போக ஆரம்பிக்கிறோம், நம்முடைய விசுவாச வாழ்விலே தோற்று போக ஆரம்பிக்கிறோம். ஆகவே அதோடு இணைத்து இன்னும் ஒரு சம்பவத்தையும் நாம் சென்ற கிழமை தியானித்தோம். அதாவது 1 சாமுவேல் 17 தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்த சம்பவத்தை இதோடு இணைத்து எதை பெரிதாக பார்க்கிறீர்கள் என்ற தலைப்போடு இணைத்து நாம் தியானித்திருக்கிறோம். அதாவது இஸ்ரேல் மக்களை எதிர்த்து கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சதன் வந்து நின்று அவர்களோடு சண்டை போடுகிறான். கிட்டத்தட்ட 40 நாட்களாக இந்த இஸ்ரேல் மக்களோடு அவன் சண்டை போடுகிறான், சண்டை போட வந்து நிற்கிறான். அப்படி வந்திருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரேல் மக்கள் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து நடுங்கி அஞ்சி போயிருக்கிறார்கள். அப்பொழுது தாவீது அங்கு வருகிறார். தாவீது அங்கு வந்து அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை, அதாவது கோலியாத்தினுடைய இழிவான வார்த்தைகளை கேட்டு, இந்த பெலிஸ்தியன் நம்முடைய கடவுளை, நம் மக்களை இழிவாக பேசுவதற்கு இவன் யார், இவனோடு நானே யுத்தம் செய்ய போகிறேன், நானே போய் இவனோடு சண்டை பிடிக்கிறேன் என்று சொல்லி தாவீது அந்த பெலிஸ்தியனோடு சண்டை போடுவதற்காக முன் வருகிறார். அப்படி அவர் முன்வரும் பொழுது நாம் எதை அதில் ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால் தாவீது ஒரு இளைஞன். ஆனால் அவர் சண்டை பிடிக்க போகிற மனிதர் வந்து ஒரு பெரிய ராட்சதன் கோலியாத். அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் பெரும் பலம் வாய்ந்ததாக, பெரிய ஆயுதங்களாக, மிகவும் பாரம் நிறைந்த ஆயுதங்களாக இருக்கிறது. அது 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே முதல் வசனங்களிலே அவைகளை நாம் வாசிக்கிறோம். தாவீது அப்படிப்பட்ட ஒரு பெரிய உருவமுள்ள மனிதரையும் பெரிய ஆயுதங்களோடு இருக்கிற மனிதரையும் அவர் கண்டாலும் தாவீது அந்த உருவத்தை பெரிதாக பார்க்காமல், அவர் வைத்திருக்கிற ஆயுதங்களை பெரிதாக பார்க்காமல், தன்னோடு இருக்கிற கடவுளைத்தான் அவர் பெரிதாக பார்த்தார்.
வான்றானியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மனித ஆலோசனைகளை விட இறைவனையே பெரிதாக பாருங்கள். அருள் தியானம் தொடர்க. அதனால்தான் தாவீதுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்ம எதிர்த்து நிற்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையே நாம் பெரிதாக பார்ப்பதற்கு பதிலாக நம்மோடு இருக்கிற கடவுளை நாம் பெரிதாக பார்க்க வேண்டும். எப்பொழுது நம்மோடு இருக்கும் ஆண்டவரை நாம் பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது நம்முடைய கடவுள் எல்லாவற்றையும் விட பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் எல்லா சக்தியையும் விட மேலானவர். அவர் நம்மோடு இருப்பதனால் அவர் நிச்சயமாய் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், வெற்றி கொடுக்கிறார் என்ற அனுபவத்தை, அந்த விசுவாச அனுபவத்தை நமது வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவே சென்ற முறை நாம் என்ன பார்த்தோம் என்றால் இந்த தாவீது, நான் அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தோடு சண்டை பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையை சவுல் மன்னரிடத்திலே போய் சொன்னார்கள். சவுல் மன்னர் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னராக இருக்கிறார். இவர் தான் இஸ்ரவேல் மக்களுக்காக முன்னின்று போராட வேண்டியவர். ஆனால் இவரை இப்பொழுது பயந்து போய் நிற்கிறார். ஆகவே இவரிடத்திலே தாவீது கோலியாத்தோடு சண்டை போட முடியும் என்று சொல்லுகிறார் என்ற செய்தி அறிவித்தவுடனே சவுல் தாவீதை அழைத்து என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னாலே அவரோடு சண்டை போட முடியாது, நீயோ இளைஞன், அவனோ சிறு வயதிலிருந்தே சண்டை பயிற்சி பெற்றவன், ஆகவே அந்த சண்டை பயிற்சி பெற்ற கோலியாத்தோடு நீ சண்டை பிடிக்கவே முடியாது என்று சொல்லி சொல்லும் பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை, என்னோடு இருக்கும் ஆண்டவர் பெரியவர், அதாவது சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் என்னை விடுவித்த கடவுள் இவரில் இருந்தும் என்னை விடுவிப்பார். அந்த சிங்கத்தை போல கரடியை போல ஒருவர் தான் இந்த பெலிஸ்தியன், ஆகவே நான் அவனோடு சண்டை போடுவேன், உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆகவே சென்ற முறை நாம் என்ன பார்த்தோம் என்றால், நாம் கடவுளை பெரிதாக பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்விலே வளரும் பொழுது மனிதர்களுடைய வார்த்தைகள் சில நேரத்திலே நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு தடையாக வரும். அந்த தடைகளை நாம் தாண்ட வேண்டும் என்று நாம் பார்த்தோம் சென்ற கிழமை. இன்றைக்கு என்ன பார்க்கிறோம் என்றால், மனிதனுடைய ஆலோசனைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு தடையாக வரும் பொழுது அந்த ஆலோசனைகளிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையிலிருந்து வழிவிலக செய்கின்ற மனித ஆலோசனைகளை நாம் கேட்காமல், அவைகளை பெரிதாக பார்க்காமல், நம்மோடு இருக்கும் கடவுளைத்தான் நாம் பெரிதாக பார்க்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கிற வேதாகம பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம், அதாவது சென்ற கிழமை நாம் தியானித்த பகுதிதான். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 17 அதிகாரத்திலே வசனங்கள் 32 பாருங்கள். 1 சாமுவேல் 17 அதிகாரம் வசனங்கள் 32. தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போராட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு போனால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று ஆட்டை விடுவிப்பேன், அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்துக் கொள்வேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன், விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றைப் போல்தான், ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். அன்பு வான்பரா வாணனியர்களே, தாவீது தன்னுடைய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்தார். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து சொல்லுகிறார். அதற்கு சவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு சவுல் தாவீதினம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது சொன்ன விசுவாச வார்த்தையை சவுல் கேட்டு, சவுலும் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படி என்றால் நீ ஆண்டவருடைய உதவியோடு போய் வா, வெற்றி அடைந்து வா என்று சொல்லிவிட்டு
38வது வசனத்தை இன்றைக்கு நாம் முக்கியமாய் கவனிக்கிறோம். 38வது வசனம், 1 சாமுவேல் 17 38வது வசனம். பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலை கவசத்தை அவர் தலைமேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். அப்ப என்ன பார்க்கிறோம், சவுல் தாவீதுக்கு நீ போய் வா என்று சொல்லிவிட்டு பின்பு என்ன செய்கிறான் பாருங்கள், என்றால் அவன் போருக்கு போக போகிறான். ஆகவே போருக்கு போகும் பொழுது போர் உடைகளோடு போக வேண்டும் அல்லவா. ஆகவே தாவீதுக்கு சவுல் தன்னுடைய போர் ஆடைகளை அணிவிக்கிறான். அணிவித்து விட்டு என்ன செய்கிறார் என்றால் 39வது வசனத்தை பாருங்கள், தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டி கொண்டு தமக்கு பழக்கம் இல்லாததால் நடந்து பார்த்தார். சவுலினுடைய ஆடைகளை தாவீதுக்கு அணிவித்த உடனே தாவீது இப்பொழுது அந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்து பார்க்கிறார். நடந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், தமக்கு பழக்கம் இல்லாததால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது, ஏனெனில் இதில் எனக்கு பழக்கம் இல்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார். களைந்து விட்டு தாவீது வெறும் ஒரு ஒரு போர் உடைகளும் இல்லாமல் தன்னுடைய வெறும் மேனியோடுதான் அந்த சண்டைக்கு போய் வெற்றி அடைவதை நாம் அதிலே வாசிக்கிறோம். அன்பு வான்புற வானொலியர்களே, இதிலிருந்து பாருங்கள் சில முக்கியமான விடயங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எப்படி மனிதனுடைய ஆலோசனைகள் சில நேரத்திலே நாம் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு தடையாக வருகிறது. அந்த தடைகளை நாம் சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மனிதனுடைய ஆலோசனைகள் சில நேரத்திலே நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு இடைஞ்சலாக வந்துவிடும். அப்படி இடைஞ்சலாக வரும் பொழுது நாம் மனிதனுடைய ஆலோசனைகளை பெரிதாக பார்க்காமல் இறைவனைத்தான் நாம் பெரிதாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி உண்டாகிறது. இங்கு பாருங்கள், சவுல் என்ன சொல்லுகிறார், பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலைக்கவசத்தை அவர் தலைமேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 37வது வசனத்தின் கடைசி பகுதியிலே சவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், சவுல் தாவீதிடம் சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதே சவுல் 38வது வசனத்திலே தன்னுடைய போர் உடைகளை தாவீதுக்கு கொடுக்கிறார். இதில் இருந்து நாம் முதலாவது எண்ணத்தை கண்டுகொள்கிறோம் பாருங்கள், சவுல் கடவுள் நம்பிக்கையோடு போய் வா என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்பு தன்னுடைய ஆடைகளை, தன்னுடைய போர் ஆடைகளை தாவீதுக்கு கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம், அதாவது சவுல் தாவீதுக்கு கடவுள் நம்பிக்கையோடு போய் வா என்று சொன்னாலும் சவுலினுடைய நம்பிக்கை இப்பொழுது திரும்பவும் அந்த போர் உடையின் மேலேதான் இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் சொல்லுகிறார் கடவுள் நம்பிக்கையோடு போய் வா என்று, இன்னொரு பக்கம் தாவீதுக்கு அவர் போர் உடைகளை கொடுத்து அந்த உடைகளையும் நம்பிக்கை வைக்கும்படி, அந்த உடைகள் உனக்கு உதவியா இருக்கும் என்கிற அந்த உதவியையும் அவர் காட்ட விரும்புகிறார். இதுபோலதான் அன்பு வான்புற வாழ்நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்திலே சில மக்கள் கடவுள் வழியை காட்டுவார்கள். கடவுள் கோயிலுக்கு போ, மன்றாடு, அதை செய், இதை செய் என்று சில ஆன்மீக வழிகளையும் சொல்லிக் கொடுப்பார்கள். அதே நேரத்திலே பார்த்தீங்களென்றால் அந்த கடவுளையே நாம் முற்று முழுவதும் சார்ந்திருக்க வேண்டும், கடவுளே தான் முற்று முழுவதுமாய் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று உறுதியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு பக்கம் நீ கோயிலுக்கு போ என்று சொல்லுவார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய சமுதாய வழிகளை, அவர்களுடைய பாரம்பரிய வழிகளை, அவர்களுடைய சொந்த நம்பிக்கைகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த வழிகளிலே நடந்து போ என்றும் சொல்லுவார்கள்.
வான்பிராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
அந்த கோழியத்தை தோக்கடிக்க யாருமே இல்லையண்ணா. ஐயோ பாவம் அந்த இஸ்ரேல் மக்கள்.
வந்தால் ஒரு மாவீரன், அவன் தான் நம் தாவீது, அவன் படைக்கல அவன் கல்லே துணிவன் கரமேரே சொல்லே.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மனித ஆலோசனைகளை விட இறைவனையே பெரிதாக பாருங்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
வெறும் கடவுள் கடவுள் என்று மட்டும் நீ இருக்காதே, இதையும் நீ செய்து பார், இந்த வழியிலும் நீ போய் பார், இப்படியும் நீ பேசி பார், அங்கும் நீ சென்று பார் என்று உலக வழிகளையும் காட்டுவார்கள். அப்பாக ரெண்டு வழிகளை இவர்கள் காட்டுகிறார்கள். ஒன்று கடவுள் வழியையும் காட்டுகிறார்கள், அதோடு சேர்த்து உலக வழிகளை பற்றியதான ஆலோசனைகளையும் நமக்கு கொடுக்கிறார்கள். எப்படி சவுல் தாவீது இடத்திலே சென்று வா ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்பு தன்னுடைய போரா உடைகளை கொண்டு வந்து தாவீதுக்கு கொடுத்து இதை நீ அணிந்து கொண்டு போ என்றால் நீ போருக்கு போகிறாய், இப்படிப்பட்ட போர் ஆயுதங்கள் இல்லாமல் நீ போருக்கு போவாய் என்றால் அங்கு உனக்கு ஆபத்து வந்து விடலாம், ஆகவே நீ இந்த போர் உடைகளையும் நீ போட்டுக்கொண்டு போ என்று சவுல் சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன பார்க்கிறோம் என்றால், இன்னொரு பக்கம் நாம் பார்ப்போம் என்றால், இந்த போர்லே நீ தோற்று போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த போர் ஆடைகளை நீ அணிந்துகொள் என்று சொல்லிக் கொடுப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் விசுவாசத்தை கடவுளனோடு இருப்பாராக போய் வா என்று சொன்னாலும் இன்னொரு பக்கம் இந்த ஆடைகளே அணிந்து கொண்டு போ, ஏனென்றால் நீ போரிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஆடைகளும் முக்கியம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதுபோலதான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கூட நாம் சந்திக்கின்ற சில மக்கள் கடவுள் கடவுளை நீ தேடு, கடவுள் தான் உனக்கு உதவி செய்வார், கடவுளே நீ நம்பிக்கையாயிரு என்று ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் எங்களுடைய நம்பிக்கையை உலக வழிகள் மேலும் உலக பாதைகள் மேலும் மக்களிடத்திலிருந்து வருகின்ற ஆலோசனைகள் மேலும் நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைகள் மேலும் வைக்கும்படி அவர்கள் சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்பு வான்புரா வாழ்நிலை நேயர்களே, நீங்கள் முற்றும் முழுவதுமாக தாவீதை போல கடவுள் மேல்தான் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும். கடவுளையே முற்றும் முழுவதுமாக நம்ப வேண்டும். அதாவது நாம் அன்னை மரியாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பாடத்தை போல, அதாவது இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் அவர் கானாவூர் திருமண வீட்டிலே கற்றுக் கொடுத்தார். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் செய்யுங்கள், வேறொன்றையும் செய்ய வேண்டாம். அதனால்தான் அந்த வீட்டில் இருந்த குறை நீங்கியது, அற்புதம் நடக்கிறது. அதுபோலதான் இன்றைக்கும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக அன்பு வான்புரா வாழ்ந்த நேயர்களே, உங்களுக்கு நாம் எதை சொல்லுகிறோம் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே முற்றும் முழுவதுமாக கடவுள் வழியே நம்புங்கள். கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் நம்புங்கள். அந்த நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கிறது. இரண்டாவது பாருங்கள், சவுல் தாவீதுக்கு இந்த போர் உடைய அணிந்து போ அணிந்து கொண்டு போ என்று சொல்வதிலிருந்து நாம் இரண்டாவதாக எதை பார்க்கிறோம் என்றால், சில மக்கள் நமது வாழ்க்கையிலே நாம் இடிந்து போயிருக்கும் பொழுது, வேதனைகள் துன்பங்களால் சூழப்பட்டு இருக்கும் பொழுது, மன நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கடவுள் வழியிலேயே முழுவதுமாக நீ நிம்மதியை தேடு, அமைதியை தேடு, விடுதலையை தேடு, உயர்வை தேடு என்று சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக தவறான வழிகளை காட்டி இந்த வழிகளிலே போய்பார், உனக்கு அமைதி கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அவைகளிலே நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும். அதாவது ஒருவர் கவலையிலே இருக்கிறார் என்றால், துன்பத்தில் இருக்கிறார் என்றால், குடும்ப பிரச்சனையினாலே தாக்கப்பட்டு மனவேதனையோடு இருக்கிறார் என்றால், ஒரு சிலர் அவர்களுக்கு நீங்கள் ஏன் இப்படியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே, கவலைப்பட்டுக் கொண்டிருந்து உனக்கு என்ன வரப்போகிறது, ஆகவே வா நாங்கள் கொஞ்சம் மது அருந்துவோம் என்று சொல்லுகிறார் என்றால், அவர் சில நேரம் கிறிஸ்தவராகவே இருக்கலாம் அல்லது கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவே இருக்கலாம். இருந்தாலும் பாருங்கள், கவலையோடு இருக்கிற ஒரு மனிதருக்கு இந்த கவலையிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தர நான் மன்றாடுகிறேன், உனக்காக நான் மன்றாடுகிறேன், அல்லது வா நாங்கள் மன்றாடுவோம் என்று சொல்வதற்கு பதிலாக வா நாங்கள் மது அருந்துவோம், அல்லது வா நாங்கள் சூதாட்டத்துக்கு போவோம், அல்லது வா நாங்கள் ஏதாவது ஒரு கழியாட்டத்துக்கு போவோம், ஏதாவது ஒரு நைட் கிளப்புக்கு போவோம், அப்படி போய் அங்கு சற்று நேரத்தை நாம் செலவழித்தால் உனக்கு மனதிலே அமைதி உண்டாகும், சமாதானம் உண்டாகும் என்று சொல்லுகிற சில மக்களும் உண்டு. அப்படி அவர்கள் சொல்லி அந்த பாதையிலேயே சிலர் போய் இருக்கிற வேதனையோடு இன்னும் அதிகமான வேதனைகளையும் நோய்களையும் கூட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, நீங்கள் இடிந்து போயிருக்கும் பொழுது, துன்பத்திலும் வேதனையிலும் கவலையிலும் இருக்கும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு இழப்பில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற மக்கள் முற்று முழுவதுமாக கடவுள் மேலேயே நம்பிக்கை தரக்கூடிய ஆலோசனைகளை கொடுப்பார்கள் என்றால், அந்த ஆலோசனை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையின் பாதையை காட்டும். அந்த ஆலோசனைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துவதற்கு உதவி செய்யும். ஆனால் நீங்கள் இடிந்து போய் இருக்கும் பொழுது அந்த மன கவலையை தீர்ப்பதற்காக, பார் அவரை பார், இவரை பார், அதை பார், இதை பார், இந்த சினிமாவை பார், அதை பார், இதை செய்து பார் என்றெல்லாம் சொல்லி சில சில தவறாய் போகிற சில வழிகளை காட்டி, அதிலே உங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள மனித ஆலோசனைகள் உங்களுக்கு வரும் பொழுது, நீங்கள் அந்த ஆலோசனைகளை தயவு செய்து பெரிதாக நீங்கள் பார்க்க கூடாது. மாறாக, இந்த துன்பத்திலிருந்தும் என்னை ஆண்டோர் விடுவிப்பார், இந்த கஷ்டத்திலிருந்தும் என்னை ஆண்டோர் விடுவிப்பார், நான் விழுந்து போன நிலையிலிருந்தும் என்னை ஆண்டவர் நிச்சயமாய் தூக்கி விடுவார் என்று, என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் என்று நீங்கள் இறைவனிலேயே முழுவதும் நம்பிக்கையாயிருந்து பாருங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவதை நீங்கள் காண முடியும். அதை விடுத்து நீங்கள் இறைவனிடத்திலே உங்கள் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் மன்றாடிவிட்டு, பின்பு மனித மக்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனைகளின்படி நீங்கள் தவறான வழிகளிலே உங்கள் அமைதியை தேடுவதற்கும், சமாதானத்தை அடைந்து கொள்வதற்கும், மனதிலே நிம்மதியை தேடிக் கொள்வதற்கும் சில தவறான வழிகளில் நீங்கள் செல்ல ஆரம்பித்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இடறி விழ ஆரம்பித்து விடுவீர்கள். இருக்கின்ற துன்பங்கள் வேதனைகளை விட இன்னும் அதிகமான துன்பங்களையும் வேதனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வந்துவிடலாம். ஆகவே இரண்டாவதாக, தவறான வழிகளை காட்டுகின்ற, தவறான வழிகளிலே உங்கள் உயர்வை தேட வைக்கின்ற மனித ஆலோசனைகளை தயவு செய்து நீங்கள் பெரிதாக பார்க்காமல், உங்கள் கடவுள் நம்பிக்கையிலேயே இருங்கள். உங்கள் கடவுளையே நீங்கள் பெரிதாக பாருங்கள். அவர் கொடுக்கிற உயர்வையும் வெற்றியையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக பாருங்கள், அதாவது கடவுள் மேலேயே முழுவதும் நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்னாலும், அல்லது சொல்லுவதற்கு பதிலாக படைப்பின் மேலே நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற சில ஆலோசனைகளும் கிடைக்கிறது. அதாவது, எப்படி சவுல் மன்னன் தாவீதுக்கு அந்த போர் உடைகளை கொடுத்தார் பாருங்கள். அதாவது, முதல்ல என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்று சொன்னாலும், அடுத்த வசனத்தில் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய போர் உடைகளை கொடுத்து இதை அணிந்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். அப்ப ரெண்டு விடயத்தை பார்க்கிறோம், ஒன்று கடவுள் நம்பிக்கை, மற்றது அதாவது ஒன்று படைத்தவர் மேல் நம்பிக்கையா என்று சொல்லுகிறார், இரண்டாவது படைப்பின் மேலேயும் நம்பிக்கை வை என்று தன்னுடைய போராடையை கொடுக்கிறார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில நேரத்தில் ரெண்டு விதமான ஆலோசனைகள் வந்து விடுகிறது. ஒன்று படைத்தவர் மேல், இரண்டாவது படைப்பின் மேல். படைப்பினால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. படைப்பை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று படைக்கப்பட்டவன் தான் மனிதன். கடவுளால் தான் நமது வாழ்க்கையில எல்லாமே செய்ய முடியும். அதனாலே படைத்தவரை தான் அன்பு வான்புறா வாழ்நேயர்களே நீங்கள் நம்ப வேண்டும். படைப்பை அல்ல, படைத்தவரைத்தான் நீங்கள் பெரிதாக பார்க்க வேண்டும். படைப்பை அல்ல, இந்த உலக படைப்பை நீங்கள் பெரிதாக பார்த்தீர்கள் என்றால் அதனாலே நீங்கள் வெற்றி அடைய முடியாது. உங்களுக்கு பணம் தேவை, படிப்பு தேவை, சமூகம் தேவை, மக்கள் தேவை, ஆற்றல் தேவை, இன்னும் நிறைய நிறைய விடயங்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையா இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் படைக்கப்பட்டவை, அவைகளையே நீங்கள் முழுவதுமாய் நம்பிவிடக் கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்ற படைத்த கடவுளை, படைத்தவரை நாம் நம்ப வேண்டும். அதுதான் நமது வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கிறது. அதாவது, இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதனுக்கு கணினி என்பது மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. கம்ப்யூட்டர் இன்றைக்கு இல்லை என்றால் மனித வாழ்க்கையை நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனாலே அந்த மனிதன் முழுவதுமாக கணினிதான் தன்னுடைய வாழ்க்கை என்று எண்ணிவிடக் கூடாது. இந்த கணினியையே கண்டுபிடிப்பதற்கு மனிதனுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அந்த கடவுளைத்தான் அவன் பெரிதாக பார்க்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் இந்த கணினியையே கண்டுபிடிப்பதற்கான ஞானத்தை கொடுத்தாரே கடவுள் என்று அந்த கடவுளை அவன் பெரிதாக பார்க்கிறானோ, அப்பொழுதுதான் இந்த கணினியே அவனுக்கு நல்ல விதத்திலே உதவி செய்யும். இந்த கண்ணனியே அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவியா இருப்பதை அவன் காண முடியும். மாறாக இந்த கண்ணனியை கண்டுபிடிப்பதற்கு ஞானத்தை கொடுத்த கடவுளை அவன் மறந்துவிட்டு இந்த கண்ணனியை அவன் பெரிதாக பார்ப்பான் என்றால், இந்த கண்ணனியே அவனுக்கு கண்ணியாக மாறிவிடும். அதுவே அவனுக்கு படுகுழியாக மாறி அதனாலே அவன் தன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடலாம். ஆகவே அன்பு வான்பரா வானர நேயர்களே, மூன்றாவதாக நாம் எதை பார்க்க பெரிதாக பார்க்க வேண்டும் என்றால், படைத்தவரைத்தான் பெரிதாக பார்க்க வேண்டும், படைப்பை அல்ல. ஆக மூன்று வழிகளிலே நமக்கு வருகின்ற தவறான ஆலோசனைகள் இருந்து நாம் நம்மை தப்புவித்து இறைவனையே பெரிதாக பார்க்க வேண்டும். அதாவது முதலாவது, ரெண்டு வழிகளையும் காட்டுகின்ற ஆலோசனைகளிலே நாம் விழிப்பாயிருக்க வேண்டும். இரண்டாவது, தவறான வழிகளிலே சென்று மன அமைதியையும் வாழ்க்கையின் உயர்வையும் தேட சொல்லுகின்ற ஆலோசனைகளிலிருந்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். மூன்றாவது, படைத்தவரை விட படைப்பையே மேலாக பார்க்க சொல்லும் மனித ஆலோசனைகளிலிருந்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். இறுதியாக பாருங்கள், தாவீது என்ன செய்கிறார், அந்த சவுலனுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு நடந்து அங்குமிங்கும் நடந்து பார்க்கிறார், அவராலே நடக்க முடியவில்லை. அப்பொழுது தாவீது என்ன செய்தாராம் பாருங்கள், 39வது வசனம், தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டிக்கொண்டு தமக்கு பழக்கமில்லாதால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது, ஏனெனில் இதில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார். அவற்றையெல்லாம் கலற்றி வைத்துவிட்டு அவர் போருக்கு போகிறார். களைந்து விட்டார், கலற்றி வைத்து விட்டார் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகும். அதாவது இந்த இந்த உடையினாலே ஒன்றும் செய்ய முடியாது, இதை வைத்துக் கொண்டு என்னால் போராட முடியாது, இதனால் எனக்கு வெற்றி கிடைக்க போவதே இல்லை, என்னுடைய கடவுளான் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்று அவர் எண்ணி அவைகள் எல்லாவற்றையுமே அவர் களைந்து வைத்து விட்டு, அந்த போரா உடைகளை களைந்து வைத்து விட்டு தன் கடவுள் நம்பிக்கையோடு தான் அவர் போகிறார். அதுபோல இன்றைக்கும் அன்பு வான்பரா வாழ்நேயர்களே, நீங்கள் களைந்து வைக்க வேண்டிய சில விடயங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதை தயவு செய்து களைந்து விடுங்கள். கடவுளுக்கு பிரியமில்லாத, கடவுளுக்கு விருப்பமில்லாத, கடவுள் பாதையிலே தடையா இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கலற்றி விடுங்கள், அதை நீங்கள் அகற்றி விடுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வேறு பிரித்து விடுங்கள். அவைகள் எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு முற்று முழுவதுமாக கடவுளையே நம்பி, கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். அந்த இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு துணையாயிருந்து உங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய அவர் உதவி செய்வார். ஆகவே தாவீது எப்படி தன்னுடைய அந்த போர் உடைகள் தனக்கு உதவியா இருக்காது என்று நினைத்து அதையெல்லாம் கலற்றி வைத்துவிட்டு அவர் போருக்கு கடவுள் நம்பிக்கையோடு போனாரோ, அதுபோல இன்றைக்கும் இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வான்பரா வானர் நேயர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இதை விட்டு விடுங்கள், அதை விட்டு விடுங்கள், இதை செய்யாதீர்கள், இப்படியான பழக்கங்கள் உங்களுக்கு வேண்டாம், இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள் என்று இறைவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வழியாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சில நேரத்திலே உங்கள் மனைவியே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், வேண்டாம் இந்த பழக்கம் உங்களுக்கு வேண்டாம், இந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், இந்த வழிகள் உங்களுக்கு வேண்டாம், இங்கெல்லாம் நீங்கள் போகாதீர்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது தயவு செய்து அதை கவனித்து அந்த தவறான வழிகளிலிருந்து வெளியே வாருங்கள். அதுபோலதான் கணவன் கூட மனைவிக்கு சில நேரத்திலே சொல்லலாம், இப்படியெல்லாம் நீ கதைக்காதே, இந்த உறவெல்லாம் உனக்கு வேண்டாம், இப்படியெல்லாம் நீ காசை வீணாக செலவழிக்காதே என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது தயவு செய்து அந்த ஆலோசனைகள் மேலே அந்த அவர்கள் கூறுகிற அந்த கருத்தின் மேலே கவனம் வைத்து தவறானவைகளை களைந்து விடுங்கள். கடவுள் மேலே உங்கள் நம்பிக்கையை உறுதியாய் வைத்திருங்கள். அந்த கடவுள் நம்பிக்கையோடு வாழுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் தாம் இந்த தியானத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், எமது தொலைபேசி இலக்கம் 647-876-2734. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
நேயர்கள், இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.